ஆனந்தா அழுத்துக்கோமே.
ஸ்துதி கரு சபா பித்துமணி இத்தா காலோச்சித்த யோஜனாவாக் பந்துல குணவர்தன மெத்துமா மே சபாவிட்ட கிணாப்பு அவஸ்தாவேதி மே பிலிவந்து அதாஸ் தக்கியும் சந்தா காலே லபாதீம் பிலிவந்து உபத்துமாட்ட பிரதம கொடி ஸ்துதி வந்தன சபா பித்துமாட்ட கொச்சரத்தான காலி 20 மினிட்ஸ் தேங்க்யூ. உத்தர இலங்கை தமிழ் அரசு கட்சி அத்துலு தேசபாலன பக்த பஹாக் உத்தரு நகிநேர பலாத் எக்கிரீம சுயந்தீரன் ஐத்தியை லபாதீம ஏக்கிய ராஜ்ய கிரமேன் பெஹரவீம தஸ்தவாதி வழக்கையும் பணத்த அஹோசிக்கிறீம சிது பவக்கின யுத அபராத ஜாத்தியந்தர மதிஹத்தீம துளின் விசந்தீம அத்துலு ரட்டட ஐத்துக்கர கருணு தஹத்துனாக் பிலிபந்துவ மாத்திய துளின் அப்பிட தக்கிண்ட லபுரம் மே கருணு இதிரிபத் கரே மே பிரதான தேசபாலன அபேட்சக்கையோ திருந்தரகேன் கௌத மேக பாரகாண் கௌத மேகட்ட சகாய தென்னே கேன பலாபுரத்துவ துல ஹபை கோட்டாபே ராஜபக்ச மெத்துமா மஹிந்த ராஜபக்ச மெத்துமா பொம பெஹதிலிவ கிவ்வா அப்பி மே கிசி கொந்தேசிட்டு கெங்க வெண்ணெத்த அப்பிட்ட மே லியவெளி ஒலி வடக்குத்த அப்பி மேரா மேரட்டி மகாஜாத்திய சுழு ஜாத்தியின் சியல்ல மே ரட்டே புருவசேன் ஹட்டிட்டு அப்பி ஐத்தின் பிலிகான்வா ஹபை மகாஜாத்திய நெத்துவ அது சஜித் பிரேமதாஸ் மெத்துமா சுழு ஜாத்திக்கு இங்கே சந்தி அருகன காண்டு அப்பி ஹிட்டு ஆண்டு மகாஜாத்திய பெத்த கடதால அது பௌத்த ஜனதாவ பெத்த கடதால மகாஜாத்திய பெத்த கடதால சுழு ஜாத்திக்கு இங்கே சந்திங் மே ஆண்டு அப்பி ஹிட்டு ஆண்டு மேக்க பீட்டைவோ தியண்டப எம்ம வெண்ணெத்ன மிகத்தமா எத்த தம்மி எக் எக் மந்திரிவரு கதாக்கரண அவஸ்தாவேதி மம தக்கா முதுப ரஹுமான் மந்திரித்துமா கி கதாவேதி விவித சோதனா அப்பே பக்தேட்டு கோட்டாபே மெத்துமாட்ட இதிரிபாத் கிரமே உசாவிய கிஹில்லா எத்துமாட்ட நாம் யோஜனா தொந்தின தனட்ட எக்ஸாத் ஜாதிக பக்தே ஏ ஆதார கருவன் நடுதாலா தீந்துவக் கண்டகியா அபை உசாவிய ஏ இனாப்பு யோஜனாவில் நிஷ்பாபாகரா நடு தெக்கக் துணத்தால வெலுவ எத்துமட்ட மனோஹரி சோதனாவ கெல்லக்கரான் புரிந்தந்துக்களா உசாவி தீந்து பிலிபந்துவா ரட்டே ஜனதாவ தனுவத்தில தீனும் தன் முஜிபுர் அவுபான் மெத்துமா எக்கே யோஜனாவுக்கு ஹபே மே முஸ்லிம் நாயக்கோ எக்கே நெக்வத் மே யோஜனாவட கதாக்கரன் எத்தன மே சபாவே அத்தெத்தன தம் மே சபாவே முழு ஆண்டு பக்கமே நியோஜனகண்ட கிரியல்ல மெத்துமா இன்னும் நிதி எத்துமா இவகேம முஜு கவுத அஜித்தி பெரேரா விதரை மெத்துமா விதரை சபாவே எக்க முஸ்லிம் முஜிபர் ஐமாம் நெத்துமாட்ட யோஜனாட்டி அக்கிதிரி பரக்கரண்டது இப்ப மே தெமல பக்சவுல நாயக்கின் யோஜனாட்டிக்கு அக்கடை திருப்பாத் கேரள தேனும் முஸ்லிம் ஜனதா வெனுவேன் யோஜனா வக்கத் முஸ்லிம் நாயக்கின் கேரளனே மே மே மெத்திவரண வில அப்பிட்டு மே மே தேவால் தேண்ட அப்பிட்டு மே தேவால் தேண்ட முஸ்லிம் ஜனதா வெனுவேன் அப்பிட்டு மே காரணா இஸ்த கேரள தேண்ட கீழ விவித தேசபாலன பக்ச விவித யோஜனா கேரள தேபாய் முஸ்லிம் ஜனதா வெட்ட ஜனதா வெனுவேன் ஏ நாயக்கியோ ஜனதாவகே தந்தெங் கிஹில்லா மே மகஜன பதுமுதல்லுனி எப்பனோ மிசக்கா ஜனதா வெனுவே சேவியா கிரீமிட முஸ்லிம் நாயக்கின்ட உவமனாவக் நெத்தி பவ போம் பெஹதிலு பேனுவா மே தேசபாலன பொறுப்பிட்டிய தூல இவகேம கரு சபாபத்துமணி எக்ஸத் ஜாதிக பக்சி நாயகத்துமாகி அப்பிட்ட லபிச்ச ஆரஞ்சி அணுவ எக்ஸத் ஜாதிக பக்சி நாயக்கே மீரட்டே ஜனாதிபதி மெத்துவண்ட இதிரிபத் கிரீமிட ரணில் விக்ரமசிங்க மெத்துமாக சூதானமாக திப்பின ஏ கியன் இதிரிபத் கிலோ பரதின பவத அண்ணோ தம் பகுகிய மெத்திவரதி மைத்திரிபால சிறிசேன மெத்துமா இதிரிபத் கிரல ஏ மெத்திவரனதி மைத்திரிபால சிறிசேன மெத்துமா இதிரிபத் நொக்கரண்ட எக்ஸத் ஜாதிக பக்ச கௌருஹரி இதிரிபத் கிரல ரணில் விக்ரமசிங்க மெத்துமா தன்னோ பராஜய வேலா கிதரே அண்ட வேணும் ரணில் விக்ரமசிங்க மெத்துமே அவரது விசிபாக தேசபாலனை கரணும் ஜனாதிபதி மெத்திவரன் எக்காயில் பெறதில ஆயில்லண்டு கீன எத்துமா தன்னா எக்ஸாத் ஜாதிக பக்சேட்ட மேரட்டே மகாஜன பலியாக் நேக்கில தன்னும் என்சா கௌர் ஹரி தாலா தினண்ட தமாய் எத்துமகி பலாபுரத்து திப்பி இத்துமகி அதாசூனே சம்பிக்க ரணுவிக்க மெத்துமகேன் இத்துமகி அதாசூனே கதாநாயக கருஜாசூரிய மெத்துமகேன் முகது எத்துமட்ட பௌத்த பரிசரியாக தீனோ அத்தியக்கியம் தீனோ எத்துமா ரட்ட தொட்டதன தன்வா கீன அங்கீம திப்ப எக்ஸா ஜாதிக பக்ஷம கெனக் தானவன பரதீன் ஹரி எத்துமா தமாய் தந்தட்டிகா கணிக்கல அஹித்துவே அவை மெத்துமா கக்குல பாஸ்தட தியான்னின மகே ප්‍රතිපත්තිය තමයි ක්‍රියාත්මක වෙන්නේ. මං කවුරුවත් කියන දේ අහන්න මට ඕන කට්ටිය පත් කරන්නේ. අජිත් බේපෙරා මැතිතුමා කිව්වා තරුණ ඇමති මණ්ඩලය පත් කරන්න. එතකොට කිරියල් ඇමතිතුමා හැම ගෙදර යන්න ඕන. එතුමගේ කතාවේ හැටියට සරත් පොන්සේකා මැතිතුමා විතරයි මුහුකුරාගේ එක්කෙනෙක් පත් වෙන්නේ, අනිත් ඔක්කොමලා තරුණ ඇමතිවරු. දැන් අපි අහනවා, අපි කියනවා මේ රටේ අගමැතිවරයා වෙන්නේ කවුද? සජිත් ප්‍රේමදාස මහත්තයා පත් වෙන්නේ නැණ, හදිස්සියෙන් හරි පත් වුණොත් කවුද මේ රටේ අගමැතිවරයා වෙන්නේ? අපි අහනකොට කියනවා නෑ නෑ, මම දෙන්නේ නැ හොරුන්ට, බැංකු හොරකම් කරපු උන්ට, මහදවල් මංකොල්ල කාපු උන්ට මම කිසි තනතුරක් දෙන්නේ නැ කියලා. ඒ කියන්නේ අගමැතිතුමා වේදිකාවේ තියාගෙන අගමැතිතුමාට හොරා කියනවා, අගමැතිකම එතුමාට දෙන්නේ නැ කියනවා. මේක තමයි අපි දැකපු මේ දේශපාලනේ තියෙන ඇත්ත කතාව. එතකොට රනිල් වික්‍රමසිංහ මහත්මයාගේ බලාපොරොත්තු වෙන්නේ සජිත් ඇමතිතුමා මේ රටේ ජනාධිපති වුණොත් එහෙම පළවෙනියටම කෙලවෙන්නේ අගමැතිතුමාට. මොකද අගමැතිතුමාගේ ජොබ් එක ගහලා යනවා, අගමැතිකම නැති වෙනවා. ඒ නිසා එතුමා අකිල විරාජ් මැතිතුමා, පක්ෂයේ මහලේකම්තුමා, අධ්‍යාපනයේ අපි දැක්ක රැස්වීමක් තියෙන පුටු ටිකට තමයි සජිත් ඇමතිතුමා කතා කරේ. අධ්‍යාපනයේ නිලධාරීන් අකිල ඇමතිතුමා ගෙනාවේ නැහැ. එන්ඩෙපා කිව්වා. එන්ඩෙපා කියලා එතුමා ගිහිල්ලා මම දැක්ක මාධ්‍ය තුලින් එතුමා ගිහිල්ලා කියනවා, කෝ මිනිස්සු මට මේ රැස්වීමේ කතා කරන්න බෑ, මම යනවා කියලා. එතුමා තමයි සංවිධානය කරන්න ඕනේ. එතුමා තමයි අධ්‍යාපනයේ ඇමති. එතුමා තමයි පක්ෂයේ මහලේකම්. මම දන්න අපිට කිව්වේ නැහැ කියනවා. එතුමට කියන්න ඕන, එතුමා ඒවා සංවිධානය කරන්න ඕන. එක්සත් ජාතික පක්ෂය ඇතුලේ මහා අර්බුදයක් තියෙන කරු සභාපතිතුමනි. එක්සත් ජාතික පක්ෂය මේ 16 වෙනිදා පස්සේ මහා ගිනි ජාලාවක් ඇති වෙනවා. මේක පොරයක් තමයි එක්සත් ජාතික පක්ෂයේ තියෙන. අපි ඔක දැක්කා එක්සත් ජාතික පක්ෂය තුල ඉන්නකොට. මොකද රනිල් වික්‍රමසිංහ මැතිතුමා අපිත් සමග සාකච්ඡා කරන හැම අවස්ථාවෙදිම හිතුවේ එක්සත් ජාතික පක්ෂයේ කෙනෙක් ගෙනාවොත් පරදින කියන ඒ තීන්දුව තුල එතුමා හිටියා. කවුරු හරි ආයනයනය කරලා වෙන පක්ෂයේ කෙනෙකුට ජනාධිපති මැතිවරණ සඳහා ඉල්ලන්න දෙන්න තමයි අගමැතිවරයාගේ අදහස උනේ, එක්සත් ජාතික පක්ෂයේ නායකයාගේ අදහස උනේ. ඒ නිසා අද හදිස්සියේ හරි සජිත් ප්‍රේමදාස මැතිතුමා ජනාධිපති වුණොත් අගමැතිකමට ගහලා යනවා. ඒ නිසා එතුමා කැමති නැහැ. එතුමා කැමති වෙලා ඉන්නේ පක්ෂ නායකත්වයේ තියාගෙන විපක්ෂයේ නායකයා හැටියට මෙතන වාඩි වෙන්න තමයි අගමැතිතුමාගේ තීන්දුව. ඒ නිසා කිසි දවසක නොවන දෙයක් තමයි සජිත්ගේ ආගමනය මේ පක්ෂය තුල. එතුමා මං හිතන්නේ දේශපාලන වේදිකාවේ විවිධ කතා කියනවා. එව්වා සුරංගනා කතා කවදාවත් ඉල්ලන දේවල් නෙවෙයි. මම දැක්ක සනීපාරක්ෂක පහසුකම් දෙනවලු ඕන මහත්තුරුන්ට කවදාවත් ඉල්ලලත් නැ, ප්‍රතිපත්ති ප්‍රකාශනයක් කොහෙවත් දාන්නත් ඔබ නවත්ද, එහෙම දෙයක් ඉල්ලලා නැ. මේ තිරාත් කාලයක් ඒ දේවල් බොහොම සුරක්ෂිතව අපේ සමාජයේ සිද්ධ වෙනවා. මෙතුමගේ ඕන මහත්තය ආර්යාව කියන්නේ මෙහෙම ප්‍රශ්නයක් තියෙනවා, මේක විසඳලා දෙන්න කියලා. එතකොට තව ප්‍රශ්නයක් හදනවලු 1200 චෛත්‍යයේ එතුමාගේ ප්‍රතිපත්ති ප්‍රකාශනය තියෙනවා. චෛත්‍ය හදනවල 1200ක් චෛත්‍ය නෙමෙයි මිනිස්සු ඉල්ලන්නේ. චෛත්‍ය හදන්න ඕන මිනිස්සු ඉල්ලන්නේ කණ්ඩ. අපේ පැත්තේ ගත්තාම අද කරාඹු කඩන්නේ, ගම්මිරිස් ගන්නෙ නැ, කෝපි කඩන්නේ නැ, ඒ වගේම රබර් ටික කපන්නේ, කුරුඳු ටික කපන්නේ. තේදළු 95ට තිබ්බක අද 54යි. මිනිස්සුන්ගේ තේදළු කඩලා ඇති වැඩක් නැ. අපනයින කුසිකර්මයේ බිඳුවට වැටිලා කුසිකර්ම ගැන කතා කරන්නේ නැ. කුසිකර්ම ගැන එයා දන්නේ නැ. එයා ඒ දඬු වල යනවා, අරක යනවා, මේක යනවා. එයා ජනාධිපතිගේ පුතෙක් කතා කරනවා සාමාන්‍ය පරාසය තුළට. හැබැයි එතුමා ඉහළ තැනක වැජබෙන කෙනෙක්. මිනිසුත් එක්ක තේ එකක් ගොන්න පාර්ලිමේන්තුවේ අපි හිටියා. කිසි දවසක අපි දැක්කේ නැහැ සජිත් ප්‍රේමදාස මහත්මයා ඇවිල්ලා වතුර ටිකක් බොනවා. ගෙදරක මෙච්චර අහිංසක මිනිස්සු ගැන කතා කරනවා නම් ගෙදරට ගියම තේ එකක් බොන්න එපාය. මිනිහෙක් දෙන වතුර වීදුරුවක් බොන්නේ. මෙයා කතා කරන්නේ සාමාන්‍ය මිනිස්සු ගැන. සාමාන්‍ය මිනිස්සු බොහොම කනගාටුවෙන් ඉන්නේ එතුමා මේකේ පත් වෙයි කියලා. ඒ වගේම එල්ටීටී සංවිධානය අවුරුදු 30ක් යුද්ධ කරලා මේ රටේ නොඉල්ලපු ඉල්ලීම් ටිකක් තමයි අද මේ යෝජනා තුලින් ඉල්ලන්නේ. මහින්ද රාජපක්ෂ මැතිතුමා, ගෝඨාභය රාජපක්ෂ මැතිතුමා කිව්වා අපි සම්පූර්ණයෙන් මේ යෝජනා ප්‍රතික්ෂේප කරන අයවා කියවන්නවත් බැලුවේ නැහැ. ඒවා අහි කරලා දැම්මා. හැබැයි සජිත් ප්‍රේමදාස මැතිතුමා කවුද මන්ත්‍රීවරයෙක් කතා කරනකොට කියනවා කිසිම කොන්දේසියක් නැල්ලු. කොන්දේසි නැත්තම් මොකටද සජිත්ට සහයෝගය දෙන්න ඒගොල්ලෝ ඉදිරිපත් වෙලා තියෙන්නේ. ඒගොල්ලෝ කොන්දේසි පෙන්වන්නේ නැ කොහොම හරි සජිත් මෙතෙන්ට ගෙනල්ලා ඒගොල්ලන්ගේ බඩ පුරවා ගන්න තමයි යන්නේ. අවුරුදු 30ක් යුද්ධයක් කරලා එල්ටීටීක නොඉල්ලපු ඒ ඉල්ලීම් දෙන්න තමයි සජිත් ප්‍රේමදාසක බෙල්ලෙන් අල්ලලා ඒ දේ කරගන්න පුළුවන් වෙයි කියන විශ්වාසය තුල තමයි අද එල්ටීටී සංවිධානයට සහයෝගය දෙන ඒ පක්ෂ LTT සංවිධානයේ LTT බලාපොරොත්තු වන ඒ දේවල් ලබා ගැනීමට උත්සාහ කරන ද්‍රවිඩ සංවිධානයේ ඒ වගේම අද ජාතික වශයෙන් රටේ විවිධ බලපෑම් කරන රටේ කොටසක් කඩාගන්න මේ යෝජනාවේ නැගෙනහිර උතුර එක්කරන්න මේ වගේ දේවල් බලාපොරොත්තු වන පක්ෂවලට සහයෝගය දීලා ඒ පක්ෂවල සහයෝගය ලබා සජිත් කරන්න යන්නේ ඒ දේ තමයි. ඒ වගේම අද සජිත් තමත්තුමාට වෙලා තියෙන්නේ රැවුලක් දේරගෙන කැඳ ටිකක් බොන්න. එතුමාට රැවුලක් ඇති වෙනවා කැඳක් ඇති වෙනවා මේ මැතිවරණදී. මොකද ප්‍රධාන හේතුව රනිල් වික්‍රමසිංහ මැතිතුමා අගමැතිකම බලාපොරොත්තු වෙනවා. රවි කරුණානායක මැතිතුමා යාපනයේ ගිහිල්ලා කියනවා අපේ අගමැතිතුමා කියනවා අගමැතිතුමා තියාන ජනාධිපති අපේක්ෂකයා කියනවා අපි කිසි දවසක රනිල් වික්‍රමසිංහ මැතිතුමාට අපි දැන් තීන්දු කරලා නැහැ ඒක දෙන්නෙත් නැහැ සජිත් තමත්තුමා කියනවා මෙතනදී එක්සත් ජාතික පක්ෂය තුල මහා අර්බුදයක් අද සරත් පොන්සේකා මහත්මයා විතරයි එක්සත් ජාතික පක්ෂේ දාපු සජිත් ප්‍රේමදාස මැතිතුමාට උදව් කරන්නේ අනිත් ඔක්කොම නිකං කරන්නම් වාලේ කරනවා අද මහනුවර දිස්ත්‍රික්කයේ නායකතුමා එහි අපේ නායක ඔක්කොම මේ දිස්ත්‍රික්ක පුරා මේ රට පුරා ගෝඨාභය මැතිතුමා ජයග්‍රහණය කරන්න දුවනවා අද කිරියල්ල මැතිතුමා මෙතන වෙලා පාර්ලිමේන්තුවේ වාඩි වෙලා ඉන්නවා පාර්ලිමේන්තුවේ ඉන්න එක හොඳයි හැබැයි ඒකෙන් අපිට තේරෙනවා එක්සත් ජාතික පක්ෂයේ සංවිධානය කොහෙද තියෙන්නේ කියලා අපි දන්නවා මහනුවර මන්ත්‍රීවරයෙක් හැටියට මහනුවර දිනවන්න හිතන්නත් බෑ සජිත් ප්‍රේමදාස මැතිතුමාට මහනුවර තමයි වැඩිම ඡන්ද තිබ්බ තැන එක්සත් ජාතික පක්ෂයට අද කාර්යාලයක් න සරසපු තැනක් ඇත්තේ නැ ඒ වගේම කැන්වසින් යනවා අපි දැක්කන රැස්වීමක් දැක්කන එනිසා මහනුවර තත්ත්වය එහෙමනම් අනිත් පළාත්වල තත්ත්වය අපිට දැනගන්න පුළුවන් ඒක නිසා අද ක්‍රීඩා ඇමැතිතුමා අඬනවා උදේ ඇවිල්ලා පාර්ලිමේන්තුවේ අපිට හිතනවා අපිද මේ ආණ්ඩු පක්ෂයේ ඉන්නේ කියලා අද ආණ්ඩුවක් නැ මේ පාර්ලිමේන්තුවේ ඔක්කොම විපක්ෂේ වගේ අපි කියන්න ඕනද එතුමාල්ලා කියනවා ආණ්ඩු පක්ෂයේද ඇමැති අඬනවා මට කරගන්න විදිහක් නැ මට නීතියානුකූලව තීන්දුවක් ගන්න විදිහක් නැ ක්‍රීඩා ඇමැතිතුමා අඬනවා හරියට ආණ්ඩුවක් නැ වගේ එතුමල්ලට තේරිලා ඇති හැබැයි ඒක අපිට හොඳට පැහැදිලි තේරෙනවා අද ආණ්ඩු පක්ෂයේ මන්ත්‍රීවරයෙක්ගෙන් ඇමැතිවරයෙක්ගෙන් ප්‍රශ්නයක් අහපුවම ඒ ප්‍රශ්නෙට උත්තර දෙන්නේ ගායන්ත කරුණාතුල කැමැතිතුමා කොළයක් ගෙනල්ලා කියවනවා අපි ඒක නෙමේ බලාපොරොත්තු වෙන්නේ එනිසා අද මේ පාර්ලිමේන්තුවේ බොහොම කනගාටු දායක තත්ත්වයක් තියෙනේ මන්ත්‍රීවරේ ප්‍රශ්නයක් අහපුවම ලබන සතිය කියනවා ලබන සතිය කියනවා ලබන සතිය කියනවා තව දවස් 16කින් අපි මුව වෙනස් කරලා මහින්ද රාජපක්ෂ මැතිතුමා අපේ අගමැතිවරයා හැට පත් කරගෙන ගෝඨාභය රාජපක්ෂ මැතිතුමා මේ රටේ ජනාධිපතිවරයා හැටියට පත් කරගෙන අපි මේ සියලු කටයුතු ওই වැරදිච්ච තැන් හදන්න අපි ලෑස්ති වෙලා ඉන්නවා කියන එක බොහොම පැහැදිලිව කියන්න ඕන ඒ වගේම හොරු ටික අල්ලන්නවලු අල්ලපු හොරෙක් ඇත්තෙත් මහවරකම මේ පාර්ලිමේන්තුවේ ඉන්න කීප දෙනෙක් එකතු වෙලා කරා. රවි කරුණානායක මැතිතුමා ගිහිල්ලා උසාවියේ සාක්ෂි දුන්නා. අගමැතිවරයා උසාවියේ සාක්ෂි දුන්නාම ඉතිහාසෙ සිද්ධ වෙලා නැහැ. අද ආරක්ෂක ලේකම්තුමා හිටපු අත්අඩංගුවේ පොලිස් පැත්තුමා අත්අඩංගුවේ මේ රටේ පාලනයක් ගෙන යාමට තරම් පාලක පක්ෂයේ අධෛර්ය වීම ඒ වගේම පාලක පක්ෂයට පාලනයක් කරගන්න නොහැකි වීම තමයි මේ සියලු දෙයට හේතුව. ඒ වගේම අගමැතිතුමා මේ බැඳුම් කර සිද්ධියට සම්බන්ධයි ඒ සාක්ෂි තියෙනවා අර්ජුන ඇලෝසියස් අර්ජුන මහේන්ද්‍රන් අපි දැක්කා රවි කරුණානායක මැතිතුමා උසාවියේ සාක්ෂි දෙනකොට පිටිපස්සේ පුටුවේ වාඩි වෙලා හිටියා මෙතුමන්ලා මේ සම්බන්ධයෙන් සම්බන්ධයි කියලා සැකයක් හරි තිබ්බනම් රටින් පනින්න දෙන්න ඕනේ මං හිතනවා මගේ විශ්වාසය හැටියට අගමැතිතුමා කියන්නදී ওই සල්ලි ටිකක් අරගෙන පිටරට ගිහිල්ලා අපිට මේ ඉලක්කයන් වලට පුළුවන් නම් කීයක් හරි වෙදන් කරන්නට නැත්නම් මේක පෙරදිලා මට ඉන්න තැනක් හදන්න කියලා කියන්නදී එතුමා කලින් ගිහිල්ලා ඒ දේවල් සිද්ධ කරනවා ඇති කියන සැකේ අපිට තියෙනවා ගරු සභාපතිතුමනි එනිසා අද අද මහා ජාතියේ විශ්වාසය බිඳවැටලා මේ ආණ්ඩුව කරේ එක්සත් ජාතික පක්ෂය කරේ මහා ජාතිය විශ්වාසය බිඳවැටිලා ඒ වගේම මේ ආණ්ඩුව කරේ තනිවකර බෞද්ධ පරිසරයේ විශ්වාසය බිඳවැටිලා අද කතෝලික ජනතාවගේ විශ්වාසය බිඳවැටලා මේ ආණ්ඩුව කරේ මේ නායකින් කරේ එනිසා අද ත්‍රිවිල් පක්ෂවල පක්ෂ ගානක් තියෙනවා සහයෝගය දෙන්න මේ ඔක්කොම ත්‍රිවිල් පක්ෂ මිනිස්සු ඇත්තේ නැහැ සරත් පොන්සේකා මැතිතුමා තමයි ප්‍රධානම කතිකයා එතුමා තමයි දැනට සජිත් ප්‍රේමදාස මැතිතුමා ජනාධිපති වුණොත් එතුමා තමයි වරප්‍රසාද ලාභියා එතුමා ජනාධිපති මැතිවරණයට ඉදිරිපත් වෙලා හංසයාගෙන් එතුමා ඊළඟට පාර්ලිමේන්තු මැතිවරණයට තනියම ඉන්නකොට නෝනායි දරුවා ටිකයි ඒ හැති කරේම ඉල්ලලා ගත්තේ ඡන්ද 28000යි පළාත් සභාව උකට පළාත් සභා මන්ත්‍රීවරුට 28000යි යන්න බෑ එතුමා තමයි සජිත් දිනවන්ට මේ කෑ ගහගෙන එතුමා තමයි ප්‍රධාන කතිකය වෙලා ඉන්නේ ඡන්ද 28000යි ලංකාවෙම මේක තමයි ඇත්ත ඒක නිසා ගරු සභාපතිතුමනි අපි මේ ව්‍යාපාරය ගැන හොඳින් දැනගෙන එක්සත් ජාතික පක්ෂයත් එක්ක මේ කරන ගනුදෙනුව ගැන හොඳින් දැනගෙන මෙට මේ රට ජාතිය අපේ සભ્યත්වය අපේ සංස්කෘතිය පිළිබඳව මේගොල්ලන් දරන මේ මතය පිළිබඳව හොඳින් අවබෝධ කරගෙන මට පුළුවන් වුණා පාර්ලිමේන්තුවෙන් පළවෙනි වෙඩිමුරිය පටන් ගන්න. මම තමයි එක්සත් ජාතික පක්ෂෙන් පළවෙනි ටයිම් වෙලා විපක්ෂයට ආවේ. ඒ වරප්‍රසාද වරදාන ඒ සියලු දේ එක්සත් ජාතික පක්ෂයට දීලා රට වෙනුවෙන් අපේ ජාතිය වෙනුවෙන් අපේ ආගම අපේ සભ્યත්වය සංස්කෘතිය සහ මේ රට ජාතිය වෙනුවෙන් මම මේ පළවෙනි තීන්දුව ගත්තා. අද ගම්මානවල ජනතාව ප්‍රාදේශීය නායකයින් අද සියල්ල ඒ තීන්දුවත් එක්ක එකතු වෙලා තියෙනවා. ඒක නිසා ගරු සභාපතිතුමනි කවුරු හරි හිතාගෙන ඉන්නවනම් මේ යෝජනාවල් මේ චෝදනාවල් මේ සියල්ල ගෝඨාභය මැතිතුමාට මහින්ද රාජපක්ෂ මැතිතුමාට එල්ල කරලා අපේ කඳ ඌර වට්ටන්න පුළුවන් වෙයි කියලා. අද රටේ ජනතාව තීන්දු කරලා හමාරයි. රටේ ජනතාව තීන්දු කරලා හමාරයි කවුද මේ රටේ බලයට පත් කරන්න කියලා. ප්‍රධාන හේතුව වෙලා තියෙන්නේ මේ රටේ මේ අවුරුදු 4 හමාරක් අපි එක්සත් ජාතික පක්ෂ ආණ්ඩුවට උදව් කරලා මෛත්‍රීපාල සිරිසේන මැතිතුමාට උදව් කරලා ආණ්ඩුවක් පිහිටවගෙන අපි හිතුවා ඩඩ්ලි සේනානායක ඩීඑස් සේනානායක වැණියේ නායකයෝ කරපු විදිහට මේ රට පාලනය කරයි කියලා. අද ඒ මිනිසුන්ගේ මයිල් ගහක් වටින්න මේ පාර්ලිමේන්තුවේ ඉන්න මේ එක්සත් ජාතික පක්ෂේ නායකයෝ මේක තමයි ඇත්ත කතාව. අපි මහා වැඩක් බලාපොරොත්තුන් හිටියේ අපිට එක රස්සාවක් දෙන්න බැරි වුණා. එක්සත් ජාතික පක්ෂයේ පෝලිම් බුත් වලට ගිය 3 දෙනෙකුට රැකියා දෙනවා කියලා මගෙන් 3-4 පාරක් ගත්ත ලැයිස්තු එක්කෙනෙකුට රස්සාවක් හම්බුනේ නැහැ. පාරවල් හදන්න කිරියල් ඇමැතිතුමා ගිහලා මුල් ගල් තිබ්බා, තාම ගල් පැලවෙනවා. අගමැතිතුමා නාවල පිටියේ ගිහලා හයින් පෝට් කොටසේ අක්කර 200ක උසස් තාක්ෂණ මධ්‍යස්ථානයක් හදනවා කියලා මගේ අතින් ලක්ෂ 5ක් 10ක් වියදම් වෙන්නදී එතුමා වටේ ගියායට ඒ පහසුකම් සලසන්න හැබැයි තිබ්බ මුල් ගල් තාම පැලනවා, කෝටි 50ක් දෙනවා කියලා මම රැවට්ටෙව්වා. මම කොහොමද නාල පිටියේ ගිහලා එක්සත් ජාතික පක්ෂයට ඡන්දෙ ඉල්ලන්නේ? මේ වගේ මිනිස්සු රවට්ටන එක තමයි එක්සත් ජාතික පක්ෂය කරේ. එනිසා අද රනිල් වික්‍රමසිංහට යන්න බැරි වුණා නුවර රැස්වීම වලට කඩු ගන්නාවේ රැස්වීමක් තිබ්බා. රනිල් සමග සජිත් ඔබාමතයි කියලා පෝස්ටර් ගහලා තිබ්බේ. හැබැයි සජිත් යනකොට මිනිස්සු හිටියේ නැහැ. ඒ වගේම රනිල් ආවෙත් නැහැ. මොකද ආවනම් එක්කෝ හුවඬ මිනිස්සුන්ගේ දැඩි ප්‍රහාර එල්ල වෙනවා. ආවනම් නාලු පිටියේ ගිහිල්ලා කතා කරන්න රනිල් මහත්තයා ආවේ නැහැ. ආවනම් හුවක් දායි. මොකද බොරු මුල්ගල් තියලා ඇවිල්ලා නාලු පිටියේ ගිහිල්ලා මිනිස්සු රවටලා අගමැතිවරයා. මේක තමයි ඇත්ත කතාව. අද තමුන්නාන්සල දන්ව පහුගිය දවස් කීපය තුල බඳවගත්ත සංවර්ධන නිලධාරීන් මේ නිලධාරීන්ට මාස දෙකක් පඩින ගරු සභාපතිතුමනි සංවර්ධන නිලධාරීන් බඳවාගෙන මාස දෙකක් පඩින මේ ඡන්ද කාලයක කරන්නත් බෑ කරලා හැබැයි ඒ ගත්ත මිනිසුන්ට පඩින. ඒ වගේම අද මාර්ග සංවර්ධන අධිකාරියේ අවුරුදු 3කට කලින් කරපු කොන්තරත් වලට කොන්තරත් කරුවන්ට දීලන සල්ලි මගනගම. ඒ වගේමයි ලගමැති පාසල හොඳම පාසල කිව්වා. මම මටත් පාසල් දෙකක් දුන්නා. අන්න මකට හදලා කොන්තරත්කාරයාට සල්ලි දෙන කොන්තරත්කාරයා වහබොන්ට යනවා. එක කොන්තරත්කාරයෙක් මේ ආණ්ඩුව කාලේ පුස්සල්ලා ප්‍රදේශයේ ද්‍රවිඩ මුදලාලි කෙනෙක් එල්ලිලා මැරුණා තමන්ට ගන්න තියෙන සල්ලි ටික ආණ්ඩුවෙන් දුන්නේ නැති නිසා. මේක තමයි ඇත්ත කතාව. එදා අපි මැතිවරණ කාලේ මමත් එදා එක්සත් ජාතික පක්ෂයේ ආසන සංවිධායකවරයා හැටියට නාවලපිටි ආසනේ ඉදිරිපත් වෙලා අපි මෛත්‍රීපාල සිරිසේන මැතිතුමා ජයග්‍රහණය කරා. එදා ඒ මෛත්‍රීපාල සිරිසේන මැතිතුමා ජයග්‍රහණය කරේ ජනතා විමුක්ති පෙරමුණේ ඡන්ද ටිකෙන්. මම බොහොම පැහැදිලිව කියනවා ජනතා විමුක්ති පෙරමුණේ ඡන්ද ටික නොතිබෙන්න එදා දිනුම් මහින්ද රාජපක්ෂ මැතිතුමා ජනතා විමුක්ති පෙරමුණේ අනුර කුමාර දිසානායක මැතිතුමා එදා කිව්වා අපිට ලක්ෂ 6ක කුට්ටියක් තියෙනවා මේ කුට්ටියම දාන්නේ හංසයට මෛත්‍රීපාල සිරිසේන මැතිතුමා ජනාධිපති කරන්න කියලා. ඒ ලක්ෂ 6 අඩු වෙච්චම ගරු සභාපතිතුමනි එදත් ලක්ෂ 2කින් මහින්ද රාජපක්ෂ මැතිතුමා දිනුම් ඒ ලක්ෂ 6 අඩු වෙච්චම ලක්ෂ 56 ඉතුරු වෙන්නේ. ලක්ෂ 56යි ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂයේ මහා ලේකම්වරයා ඉල්ලනකොට අඩු ගානේ ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂයේ ඡන්ද ලක්ෂ 5ක් වැටුනේ නැද්ද? එල්පීටියේ ඡන්දදී එක තේරෙනවා ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂය පොහොට්ටුවත් එක්ක ඇග්‍රීමෙන්ට් එකක් ගහලා තියද්දී ඒ 112ක් එල්පීටියේ ජනතාව ඡන්දය දැම්මා. එතකොට තව ලක්ෂ 5ක් අඩු වෙච්චම ලක්ෂ 50ක් විතර තමයි එදත් මෛත්‍රීපාල සිරිසේන මැතිතුමාට හම්බෙන්නේ. එනිසා මේ මැතිවරණේ හිතන්න එපා සජිත් ප්‍රේමදාසට කිට්ටුවක් වෙන්න හම්බෙන්න. අපි පටන්ගෙන තියෙන්නේ ලක්ෂ 28ක් ඉස්සරහයි තියාගෙන තමයි මේ මැතිවරණ අපි පටන් ගත්තේ. පහුගිය ආසන්නම මැතිවරණ එනකොට පළාත්පාලන මැතිවරණේ එදා මම එක්සත් ජාතික පක්ෂයට වැඩ කරේ. ඊළඟ ඡන්දෙදී ඊට ඉහත ඡන්දෙදී ජනාධිපති මැතිවරණේදී සරත් පොන්සේකාගේ මැතිවරණ පස්සේ ඉදිරිපත් වෙච්ච හංසයාගෙන් මෛත්‍රීපාල සිරිසේනට අපි වැඩ කරේ. ඒ ඡන්ද ප්‍රතිඵලය ගත්තාම එදත් මහින්ද රාජපක්ෂයි ජයග්‍රහණය කරන්නේ. ඒ වගේම ආසන්නම මැතිවරණ ප්‍රතිඵලය ගත්තාම ලක්ෂ 51යි පළාත්පාලන මැතිවරණේ පොහොට්ටුව ගත්ත ඡන්ද සංඛ්‍යාව ලක්ෂ 14ක් බුලත් කොලේ ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂයට මේ දෙක එකතු වෙච්චම ලක්ෂ 65යි. අද තොණ්ඩමන් මැතිතුමා බැලුවා මේ දෙපැත්තකන බැලුවා කොයි පැත්තටද බර වැඩි ඒ පැත්තට හේතු වෙන එක සුළු ජාතිකයන් හැටියට නුවණක්කාර වැඩි එක තමයි. එතුමටත් මං හිතන්නේ ලක්ෂ 3-4ක පරාසයක ඡන්ද තියෙනවා මේ රට පුරා. එතුමගේ CWCA යූනියන් වෘත්ති සමිතියවල ලක්ෂ 2ක් 3කට වැඩිය ඡන්ද තියෙනවා. මේකෙන් ලක්ෂයක් වටනොත් ලක්ෂ 66ක් වෙනවා පටන් ගැනීම ගෝඨාභය මැතිතුමාගේ. මම අහනවා සජිත් මැතිතුමාට කතා අද පාර්ලිමේන්තුවේ ගරු සභාපතිතුමනි එක මන්ත්‍රීවරයෙක් පාර්ලිමේන්තුවේ ආණ්ඩු පක්ෂේ නියෝජනය කිරීමෙන් මෙතන ඇත්තෙන විපක්ෂයේ මන්ත්‍රීවරු විතරයි අද පාර්ලිමේන්තුවේ ඉන්නේ. එක මන්ත්‍රීවරයෙක් අද පාර්ලිමේන්තුවේ නැහැ. ඔක්කොමලා නැගිටලා ගිහිල්ලා මේ වැදගත් යෝජනාවදී උත්තර දෙන්න. හැබැයි මේකෙන් පේනවා සජිත් මැතිතුමා කොතනද ඉන්නේ. එතුමගේ පරාජය ලංලං වූ ඇති බව අද ආණ්ඩු පක්ෂේ මන්ත්‍රීවරු තීන්දුව කරලා තියෙනවා. ඒකයි අපිට පේන්නේ. එනිසා ගරු සභාපතිතුමනි මේ යෝජනාව ගෙනාපු ගරු බන්දුල ගුණවර්ධන සූරීන් මං හිතන්නේ මේ MCC ගිව්
ගරු මන්ත්‍රීතුමා කාලය අවසන්
මට තප්පරයක් දෙන්න ගරු සභාපතිතුමනි ඇමරිකන් ආක්‍රමණය MCC ගිව්සුම් පිළිබඳව ආචාර්ය බන්දුල ගුණවර්ධන මැතිතුමන් පොතක් කින් මේ කරුණු ඉදිරිපත් කරලා තිනවා. ඒ පොත මං හිතන්නේ බන්දුල ගුණවර්ධන මැතිතුමාට ඉදිරිපත් කිරීමට අවස්ථාව නොලබුණෙහි ඒ සභාගත කිරීමටත් අවස්ථාව ලබා දෙන සිල්ලා සිටින් ඒ සභාගත කරනවා ගරු සභාපතිතුමනි මගේ කතාව අවසන් කරනවා. ස්තුතියි.
මාන්විමේගේ සුභසක්ති ආනන්ද
කෞරව කුළුකඩන් ප්‍රති தவசாளர் அவர்களே கௌரவ பந்துல குணவர்த்தன் அவர்களால் கொண்டு வரப்பட்டிருக்கின்ற இந்த ஒத்திவைப்பு பிரேரணையிலே எனக்கும் பேசுவதற்கு நேரம் தந்தமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு முக்கியமாக அவருடைய பிரேரணையிலே 5 தமிழ் கட்சிகள் கச்சாத்திருக்கின்ற 13 அம்ச கோரிக்கையானது இந்த நாட்டை பிளவுபடுத்த இருக்கிறது, வடக்கு கிழக்கை இணைக்க இருக்கின்றது. ஆகவே இது ஒரு பாரதூரமான விடயமாக கருதி இந்த பிரேரணியை கொண்டு வந்திருக்கின்றார். உண்மையிலே இந்த பிரேரணியானது வடக்கு கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள், மத தலைவர்கள், இன்னும் சுயாதீன அமைப்புகள் இணைந்து இந்த 5 கட்சிகள் கொண்டு வந்த 13 அம்ச கோரிக்கையானது தமிழ் மக்களினுடைய கடந்த 70 வருட காலம் தீர்க்கப்படாமல் இருக்கிற இந்த பிரச்சனையினுடைய முக்கியமான அம்சங்கள் தான் இந்த 13 அம்ச கோரிக்கைகள். இந்த 13 அம்ச கோரிக்கையிலே அரசியல் தீர்வு தவிர்ந்த ஏனைய 12 விடயங்களும் யுத்தத்துக்கு பிற்பாடு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலைமைகள், அதாவது அரசியல் கைதிகளுடைய விடுதலை, காணி விடுதலை, காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய விவகாரம், இந்த நீண்ட காலமாக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பயங்கரவாத தடைச்சட்டம் யுத்தம் நிறுத்தப்பட்டு 10 வருட காலமாகியும் இந்த பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்குதல் போன்ற ஏனைய விடயங்கள் எல்லாமே, மேல் குடியேற்றம், வேலை வாய்ப்பு, அபிவிருத்தி போன்ற இந்த விடயங்கள் எல்லாம் வந்து ஒரு தனி நாட்டுக்கான கோரிக்கையாக அல்ல, தமிழ் மக்களுக்கு கடந்த 70 வருட காலமாக இந்த நாட்டை ஆட்சி செய்த ரெண்டு பிரதான கட்சிகளும் தமிழ் மக்களுக்கு மேல நடாத்தப்பட்ட இன வன்முறை அல்லது இன படுகொலை காரணமாக தீர்க்கப்படாமல் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த ஜனாதிபதி தேர்தலிலே பிரதானமான ரெண்டு வேட்பாளர்களுக்கும் இந்த பிரச்சனைகளை, அந்த 13 அம்ச கோரிக்கைகளை கையளிப்பதற்காக நாங்கள் ஆயத்தமாக இருந்தோம். ஆனா பொதுஜன பெரமுனவனுடைய வேட்பாளர் கோட்டபாய ராஜபக்சே அவர்கள் வெளிப்படையாகவே கூறிவிட்டார், இவர்களை நாங்கள் சந்திக்கவும் தயாரில்லை, இந்த 13 அம்ச கோரிக்கைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டோம் என்று. ஐக்கிய தேசிய முன்னணியினுடைய வேட்பாளர் சஜித் பிரேமதாசா அவர்கள், அவரும் அதுக்கு ஒருபடி மேலே சென்று யாரோடும் எந்த உடன்படிக்கைகளுக்கும் நான் கைச்சாத்திர மாட்டேன், யாருக்கு நான் அடிபணிய மாட்டேன், ஆகவே இவர்களையும் சந்திக்கவும் தயாரில்லை என்று. ஆகவே நீங்கள் தமிழ் மக்களினுடைய வாக்குகளை இந்த தேர்தல் காலத்திலே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு எங்களுடைய கோரிக்கைகளை நிராகரித்துக் கொண்டு எங்களை நீங்கள் ஒரு சம்பிரதாயத்துக்கு கூட நீங்கள் சந்திக்கிறதுக்கு தயாரில்லாமல் இருக்கிற இந்த நேரத்திலே தமிழ் மக்கள் உங்களுக்கு என்ன அடிப்படையில் வாக்களிக்க வேண்டும், ஏன் வாக்களிக்க வேண்டும் என்ற கேள்விதான் இன்றைக்கு வடக்கிலும் கிழக்கிலும் வெளியாலையும் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய பாரிய கேள்வியாக இருக்கிறது. கடந்த 2010 ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலிலே மஹிந்த ராஜபக்சே அவர்கள் வரக்கூடாது என்பதற்காக இறுதிக்கட்ட யுத்தத்தை வழிநடத்தி அந்த யுத்தத்திலே ஒரு தளபதியாக இருந்து 1.5 லட்சத்துக்கு மேற்பட்ட பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டு பல ஆயிரக்கணக்கானவர்கள் காயப்பட்டு பல பில்லியன் கணக்கான சொத்துக்களை அளித்த ஐக்கிய தேசிய கட்சியினுடைய அன்றைய வேட்பாளராக இருந்த சரத் பொன்சேகா அவர்களுக்கு தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு தலைமை வாக்களிக்கும்படி கேட்டிருந்தது. ஆனால் நாங்கள் அன்றைக்கும் அவர்களுக்கு கூறியிருந்தோம், எந்த நிபந்தனை இல்லாமல் நாங்கள் அந்த ஆதரவுக்கு போகக்கூடாது என்று. ஆனால் உங்களால் நிறுத்தப்பட்ட அந்த வேட்பாளர் தமிழ் மக்களுக்கு மேல படுகொலை நடத்தியவருக்கு மஹிந்த ராஜபக்சே வரக்கூடாது என்பதற்காக அவர்களுக்கு வாக்களித்தார்கள். 2015 ஆண்டும் மீண்டும் மஹிந்த ராஜபக்சே அவர்கள் வரக்கூடாது என்பதற்காக ஐக்கிய தேசிய கட்சியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் இணைந்து நீங்கள் ஒரு பொது வேட்பாளராக மைத்ரிபால சிறிசேனா அவர்களுக்கு தமிழ் மக்கள் வாக்களித்தார்கள். இன்றைக்கு 5 வருட காலம் ஆக போறது. இந்த 5 வருட காலத்துக்குள்ளே நீங்கள் எதை செய்தீர்கள்? இன்று வரைக்கும் சாதாரணமா கிராம மட்டத்தில் இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனைகளை கூட உங்களால் தீர்க்க முடியவில்லை. இன்றைக்கு தலைமன்னால இருக்கக்கூடிய அந்த கிராமத்து மக்கள் கடந்த 3 மாதங்களாக தங்களுடைய தொழிலை செய்வதற்கு கடற்படையினர் தடுத்திருக்கிறார்கள், வனஜீவராசியினர் தடுத்திருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்வாதாரம் இன்றைக்கு எந்த விதமான தொழிலும் இல்லாமல் 3 மாதம் தொழிலுக்கு செல்ல முடியாமல் இருக்கிறார்கள். இன்றைக்கு வன்னி மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் பெரும் காட்டு பிரதேசம், விவசாயிகள் இந்த பயிர்களை தொடர்ச்சியாக யானைகள் நாசமாக்குது, விவசாயிகள் இந்த உயிர்களை பறிக்குது, அவர்களுடைய பயிர்களை எல்லாத்தையும் நாசமாக்குது. நாங்கள் எத்தனை பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் பேசியிருப்போம், இந்த யானைகளை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு நடவடிக்கை எடுங்கள், இந்த விவசாயிகள் தங்களுடைய பல கடன்பட்டு கஷ்டப்பட்டு செய்த தென்னப்பயிர், அதே மாதிரி பப்பாசி, இன்னும் பல்வேறுபட்ட பயிர்களை வன்னியில் இந்த யானைகள் நாசமாக்குது. 4 வருட 5 வருட காலம் ஆகும்போது இந்த யானைகளை கட்டுப்படுத்த முடிந்ததா?
இதுக்கப்பால் இந்த தொல்பொருள் திணைக்களம் நாங்கள் தொடர்ச்சியாக சொல்கிறோம், வடக்கிலேயும் கிழக்கிலேயும் தமிழ் மக்களுடைய பூர்வீகமான இடங்களிலே தொல்பொருள் திணைக்களம் தொடர்ச்சியான ஆக்கிரமிப்பை செய்து கொண்டிருக்குது. அது கன்னியாக இருக்கலாம், நீராவி அடியாக இருக்கலாம், நாவக்குழியா இருக்கலாம், பல்வேறு இடங்களில இந்த ஆக்கிரமிப்பு செய்து இந்த தொல்லியல் திணைக்களத்திலே 32 சிங்களவர்கள் இருக்கிறார்கள், ஒரு பௌத்த துறவி தலைவராக தலைமையில் இருக்கிறார்கள், ஒரு தமிழர்களை போட முடிஞ்சுதா? இந்த தொல்லியல் திணைக்களம் வெறுமனவே இந்த நாட்டிலே பௌத்த மதத்துக்கும் சிங்களவர்களுக்கும் உரிய திணைக்களமா, அல்லது ஒரு நடுநிலையான திணைக்களமா? கடந்த 26ஆம் தேதி எங்களுடைய பிரதேசத்திலே பவுனியா பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட பிரதேசத்திலே மாளிகை என்ற கிராமத்திலே, அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய காட்டு விநாயகர் ஆலயம், பல 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அந்த ஆலயத்தை துப்புரவு செய்ய வழிகிட்ட 2 அந்த ஆலயத்தினுடைய நிர்வாகிகள் தொல்லியல் திணைக்களம் ஓமந்தை போலீஸ் நிலையத்திலே வழக்கு போலீஸ் நிலையத்தை புறப்பாடு செய்து இன்றைக்கு வவுனியா சிறைச்சாலையிலே தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த இருவரும் வந்து அப்பாவிகள், நல்ல தம்பி சுப்பிரமணியம் 70 வயசு, அமர்சிங்கம் அகிலன் 38 வயது, இந்த இருவரும் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் என்ன குற்றம் செய்தார்கள்? தங்களுடைய பூர்வீகமான ஆலயத்தை கனரக இயந்திரம் கொண்டு காணியை துப்புரவு செய்யும் போது நிலத்துக்கு கீழே இருந்த செங்கல் கிளறப்பட்டுட்டது. இதற்காக தொல்லியல் திணைக்களம் அவர்களை இன்றைக்கு அடக்கி வைச்சிருக்கிறார்கள். ஆகவே குறைந்தபட்சம் நீங்கள் உங்களால் இந்த 5 வருட காலம், நாங்கள் 2010 எங்களுடைய மக்கள் மஹிந்த ராஜபக்சேக்கு வாக்களிக்க இல்லை, 2015 மஹிந்த ராஜபக்சேக்கு வாக்களிக்க இல்லை, ஆனால் உங்களுக்கு நம்பி வாக்களித்த இன்றைக்கு 5 வருட காலமாது. இந்த 5 வருட காலத்துக்குள்ளே இன்றைக்கு உங்களால குறைந்தபட்சம் அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடிஞ்சுதா? இன்றைக்கு யுத்தம் முடிஞ்சு 10 வருட காலம் ஆகிவிட்டது. இந்த 10 வருட காலத்துக்குள்ளே இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்கள் தற்காலிக வீட்டில் இருக்கிறார்கள், அவர்களுக்கான நிரந்தர வீட்டு திட்டம் இதுவரை கிடைக்க இல்லை. ஒரு வீட்டு திட்டத்தை கொண்டு வந்து 3 வருட காலம் இழுத்தடிச்சீர்கள். கல்வீடா பொறுத்து வீடா இதை செய்வது என்று சொல்லி உருப்படியாக இன்றைக்கு இந்த வீட்டு திட்டத்தை கொடுக்க முடியவில்லை. குறைந்தபட்சம் வடக்கிலையும் கிழக்கிலையும் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் இன்றைக்கு யாருக்கு கொடுக்கிறீர்கள்? பலாலி யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் திறந்து வைக்கப்பட்டது. அங்கே 90க்கும் மேற்பட்டவர்கள் தென்பகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையினத்தை சேர்ந்தவர்களை கொண்டு வந்து அங்கே நியமனம் செய்கிறீர்கள். அந்த மாவட்டத்திலே அல்லது அந்த மாகாணத்தில் இருக்கிறவர்களால் உங்களால் ஏன் அந்த நியமனம் செய்ய முடியவில்லை? யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் பவுனியா பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய வெற்றிடங்களுக்கு யாரை கொண்டு வந்து நியமிக்கிறீர்கள்? வெளி மாகாணத்தில் இருக்கக்கூடியவர்களை கொண்டு வந்து நியமனம் செய்கிறீர்கள். ஆகவே இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் நாங்கள் ஒரு நிரந்தரமான தீர்வு காண வேண்டும் என்றுதான் கடந்த 10 வருட காலம் 2 ஜனாதிபதி தேர்தல்களிலே மஹிந்த ராஜபக்சே வரக்கூடாது என்று சொல்லித்தான் எங்கட மக்களுக்கு சொல்லப்பட்டு இந்த தேர்தலிலே வாக்களிக்கப்பட்டு இந்த 10 வருட காலத்துக்குள்ளே எங்களுடைய மக்கள் இந்த எந்த விதமான அடிப்படை பிரச்சனைகளுக்குமே எந்த தீர்வு காணப்படவில்லை. இன்றைக்கு 2 பிரதான வேட்பாளர்களும் சிங்கள பெரும்பான்மை மக்களுடைய வாக்குகளை எப்படி பெற்றுக்கொள்ளலாம் என்பதற்காக எவ்வளவு தூரம் ஒரு இனவாதத்தை பேச முடியுமோ அந்த இனவாதத்தை பேசிக்கொண்டு இன்றைக்கு வாக்கு கேட்கிறீர்கள். கோட்டபாய ராஜபக்சே சொல்றார், இந்த யுத்தத்தை நான் வெற்றி கொண்டேன். சஜித் பிரேமதாசாவினுடைய வருங்கால பாதுகாப்புக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய சரத் பொன்சேகா என்ன சொல்றார்? கோத்தபாய ராஜபக்சே அவர்கள் ஏசிக்குள்ளே கோட் போட்டு டையை கட்டி கொண்டிருந்தவர், யுத்தத்தை நேரடியாக தளத்தில் இருந்து நான் தான் யுத்தத்தை முடித்து வைத்தேன். ஒரு வரியில சொல்லுகிறார், யுத்தத்தை தான் தான் முடித்து வைக்க வேண்டும். இந்த யுத்தம் முடித்து வைக்கப்படும் போது எத்தனை ஆயிரம் அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், எவ்வளவு பேர் காயப்பட்டிருக்கிறார்கள், எவ்வளவு பில்லியன் கணக்கான சொத்துகள் அழிக்கப்பட்டிருக்குது, ஒரு பெரிய இனப்படுகொலை நடந்திருக்குது. ஆகவே இந்த ஒரு இனப்படுகொலை நடந்ததுக்கு சிங்கள மக்கள் மத்தியில யார் உரிமை கோருகிறது? இந்த 2 பேர்ல யார் உரிமை கோருகிறது? அதிலே சஜித் பிரேமதாசாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சரத் பொன்சேகா தான், நான் தான் இந்த யுத்தத்தை வெற்றி கொண்டதாக இவர் கூறுகின்றார். ஆகவே இந்த யுத்தத்தினால அழிக்கப்பட்டிருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான எங்களுடைய மக்களின் உயிரிழப்புகள், சொத்தழிவுகள் இன்னும் வந்து அதுக்கு எந்த தீர்வும் காணப்படவில்லை. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் நீங்கள் இணங்கிய இந்த விடயங்களை
இதை நடைமுறைப்படுத்தப்பட மாட்டோம் என்று நீங்கள் இருவருமே கூறுகிறீர்கள். எப்படி நீங்கள் இந்த பிரச்சனையை தீர்க்க போறீர்கள்? நீங்கள் இணக்கம் தெரிவித்த விடயங்களே நீங்களே ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொன்னால் எப்படி நீங்கள் தமிழ் மக்களுடைய இந்த பிரச்சனையை நீங்கள் தீர்த்து வைக்க போகிறீர்கள்? ஆகவே தமிழ் மக்களை பொறுத்தவரை இந்த ஜனாதிபதி தேர்தல் என்பது வாக்களிப்பு நிலையத்துக்கு போக முடியாத நிலையில்தான் தமிழ் மக்கள் இருக்கிறார்கள். அதையும் மீறி வாக்களிப்பு நிலையத்துக்கு போகிறவர்கள் குற்ற உணர்வோடு தான் போக வேண்டியிருக்குது. வாக்கு சீட்டில் புல்லடி இடும்போது மனச்சாட்சி உறுத்துற அளவுக்கு தான் இருக்குது. ரெண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களும் எப்படி நடந்து கொள்கிறார்கள்? சிங்கள மக்களுடைய வாக்குகளை பெற்றுக் கொள்வதற்காக நீங்கள் இருவரும் நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்கள்? ஆகவே ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவைக்கு பெரிய பொறுப்பு இருக்கிறது. இவர்கள் இணக்கம் தெரிவித்த விடயங்களை எந்த அளவு தூரம் இவர்கள் நடைமுறைப்படுத்துவார்கள் இல்லை என்பது இன்றைக்கு தேர்தல் காலத்திலே தேர்தல் பிரச்சார மேடைகளிலே இவர்கள் கூறுகின்ற கருத்துக்களை நிச்சயமாக அது சேகரிக்கப்பட வேண்டும். அது எதிர்காலத்திலே அந்த இவர்களுடைய வாய்ப்புகளால் வருகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் இவர்கள் எப்படி நடைமுறைப்படுத்த போகிறார்கள், நடைமுறைப்படுத்துறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது ஐநா மனித உரிமை பேரவைக்கு இது ஒரு பெரிய பொறுப்பு இருக்கின்றது. ஆகவே இந்த பொறுப்புகளை செய்ய வேண்டும். தமிழ் மக்களை பொறுத்தவரை இந்த தேர்தல் என்பது தொடர்ச்சியாக இந்த நாட்டிலே நடைபெற்ற அத்தனை ஜனாதிபதி தேர்தல்களிலேயும் தமிழ் மக்கள் இந்த நாட்டினுடைய தலைவர்களுக்கு வாக்களித்து தமிழ் மக்களுக்கு மேல் இழைக்கப்பட்ட படுகொலைகளை தவிர அவர்களுக்கு எந்த விதமான தீர்வும் கிடைக்க இல்லை. ஆகவே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிறது போன்று, அதாவது நோட்டா என்ற முறையும் இலங்கையில தேர்தல் திணைக்களம் அதை கொண்டு வர வேண்டும். தங்களுக்கு விருப்பம் இல்லாதவர்களை அந்த மக்கள் நிராகரிக்கிறதுக்கு அந்த ஜனநாயக உரிமை நிச்சயமாக அது இங்கேயும் அது கொண்டுவரப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. ஆகவே நீங்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக 2-3 ஜனாதிபதி தேர்தல்களிலே தமிழ் மக்கள் உங்களுக்கு அளித்த இந்த வாக்குகள் நீங்கள் அத்தனையுமே வந்து தமிழ் மக்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். சஜித் பிரேமதாசன் தேர்தல் விஞ்ஞாபனத்திலே நீங்கள் என்ன கூறுகிறீர்கள்? சிங்கள மொழியிலே ஒன்றையும் தமிழ் மொழியிலே ஒன்றையும், தமிழ் மக்களுக்கு ஒருமித்த நாடுன்றீர்கள், சிங்கள மக்களுக்கு ஒற்றையாட்சி என்றுகிறீர்கள். ஆகவே நீங்கள் சிங்கள மக்களுக்கு உண்மையை பேசாமல் எப்படி நீங்கள் இந்த தமிழ் மக்கள் இந்த பிரச்சனையை நீங்க தீர்க்க போறீர்கள்? சிங்கள மக்களுக்கு உண்மையை சொல்லுங்கள். 70 வருட காலமாக இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனையை நாங்கள் தீர்க்க போறோம் என்று. ஆகவே நீங்கள் பொய் கூறி இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது. ஆகவே உங்களுக்கு தொடர்ச்சியாக தமிழ் மக்கள் அளித்த இந்த ஆதரவு இனிவரும் தேர்தல்களிலே நாங்கள் எங்களை போன்றவர்கள் உங்கள் இருவர்களையோ அல்லது வேறு ஒருவருக்கோ போய் நீங்கள் உங்களை நம்பி நாங்கள் எப்படி இந்த மக்களுக்கு வாக்குறுதியை கொடுக்கிறது? இந்த ஜனாதிபதி தேர்தலில் இவருக்கு நீங்கள் வாக்களித்தால் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரும் என்று எந்த உத்தரவாதத்தை கொடுக்கிறது? கடந்த காலம் எங்களுக்கு அது ஒரு நல்ல படிப்பினையாக இருக்குது. ஆகவே இந்த தேர்தலை பொறுத்தவரை உங்களை நம்பி தமிழ் மக்களுக்கு நாங்கள் இந்த வாக்குறுதியும் கொடுக்க முடியாத ஒரு நிலைமைக்கு தான் நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிற மாதிரி இங்கேயும் அந்த நோட்டா என்ற முறை நிச்சயமாக அது இருந்திருக்குமாறு இருந்திருந்தால் வடக்கு கிழக்கிலே 50% மேற்பட்ட மக்கள் இந்த தேர்தல் களத்தில் நிற்கிறவர்களை நிராகரிக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கும். எதிர்காலத்திலே அந்த உரிமையையும் அந்த யாரையும் பிடிக்கல் என்ற அந்த ஜனநாயக உரிமையையும் தமிழ் மக்கள் அதாவது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அது இருக்க வேண்டுமா இருந்தால் தேர்தல் ஆணையாளர் எதிர்காலத்திலே நோட்டா அந்த முறையை கொண்டு வர வேண்டும் என்று கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி.
நன்றி. நானும் சில கருத்துக்களை சொல்லாமல் இருக்கிறேன். எங்களுடைய வடக்கு கிழக்கு பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்திற்கு நன்றி சொல்ல வேண்டும். அவருடைய முயற்சி மேலே அது தொடர வேண்டும் என்று கேட்டு ஆர்டர் பிளீஸ் ஹவுஸ் அர்ஜென்ட் டில் 1 PM on 3rd December.